செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழர்களே, இந்த காலை பொழுதலில் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சிகள் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். குற்றம் கடிதல் அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், செருக்கும் சினமும் சிறுமையர் இல்லார் பெருக்கமும் பெருமித நேர்த்து. இருமாப்பும் வெகுளியும் இழிவான தன்மையும் ஒருங்கே கொண்டிராதவர்களுடைய செல்வமானது பிறரால் பெரிதும் மதிக்கப்படும் பெருந்தன்மையை உடையதாக விளங்கும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், இரவலும் மாண்பு நிறைந்த மானமும் மான உபோகையும் ஏதும் இறைக்கு. பொதுவாக ஈயாத தன்மையும் நன்னறி நீங்கிய மானமற்ற தன்மையும் விதமிஞ்சிய களியாட்டமும் அரசனுக்கு அவனுடைய பெருமையை குலைக்கும் குற்றங்களாக அமையக்கூடியதாகும் என்கின்றார் திருவள்ளுவர். நல்லது நேரிலே நிகழ்ச்சியில் அடுத்து தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகளை கேட்டு சென்சார் அதிகாரிகள் மிகவும் கோபமடைந்த ஒரு சூழ்நிலை. பாவமளிப்பு படம் தயாராகி கொண்டிருந்த நேரம், அதற்கான பாடல்களை எழுதியவர் கண்ணதாசன். படப்பிடிப்பு நல்லபடியா முடிஞ்சு சென்சாருக்கு போச்சு. படத்தோட ஆரம்பத்துல சிவாஜி பாடுவதாக வரும் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பாடல் காட்சியை பார்த்த சென்சார் அதிகாரிகள் பதறி போனாங்க. இந்த பாடல் வரி அனுமதிக்க முடியாதுங்க அப்படின்னாங்க. அப்படி என்ன வரி, அதுல என்ன தவறு அப்படின்னு கேட்டா, ஆமா அது என்னது, எதனை கண்டான் மதங்களை படைத்தான் அப்படின்னு எழுதியிருக்காரு, இதை மாத்தி எழுதி தர சொல்லுங்க அப்படின்னு, இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. படக்குழுவினர் போய் கண்ணதாசன் அவர்கள்ட்ட சொன்னாங்க, இத அதை வந்து மாத்த சொன்னாரு. என்னையா நான் என்ன தப்பா எழுதியிருக்கேன், பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் மதம் தன்னை படைத்தான், இது சரியா தானே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்க அதை மறுத்து பேச, இவரும் மறுத்து பேச, அவங்கள இவர் வந்து சமாதானப்படுத்தவே முடியல. சரின்னு கண்ணதாசன் வந்து பாடல் வரிகளை மாற்றி எழுதி கொடுத்தார். எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான், இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி சென்சார் அதிகாரிகள் அந்த பாடலை ஏத்துக்கிட்டாங்க.
முதல் இந்த எதனை கண்டால் பணம் தன்னை படைத்தா மனிதன் மாறிவிட்டான் மதத்தில்
சக்கரம் நம்பிக்கை என்ற அச்சாணி மீதுதான் சுழல்கிறது. மனிதர்கள் உயிர் வாழ்வது சுவாசிப்பு காற்றை சுவாசிப்பதனால் மட்டுமல்ல நம்பிக்கையை சுவாசிப்பதனால்தான். ஆகவே நம்பிக்கை என்கின்ற நந்தா விளக்கு எப்பொழுதும் மனதில் சுடவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். மாணவன் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நம்பிக்கை கொடுக்கும் போதுதாங்க, ஊக்கப்படுத்தும் போதுதாங்க அவங்க இமாலய சாதனைகள் படைக்கிறாங்க. தன் கூட பணிபுரியவர்களை பாராட்டி ஊக்குவிக்கும் போது அவர்கள் தன்னுடைய பணியை நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்து தொழிலை லாபமுடையதாக மாற்றி காட்டுறாங்க. வானத்திடம் மழைக்கு மனு போட்டு விட்டு தன்னிடம் இருக்கும் சொத்தை அடமானம் வச்சு அதுல கிடைக்கிற தொகையை கொண்டு வேளாண்மை செய்யும் விவசாயி வாழ்வது நம்பிக்கையை சுவாசிப்பதனால் மட்டும்தாங்க. எப்பொழுது மழை வரணும்னு தெரியாது, மழை வந்தாலும் அது போதுமானதாக இருக்குமானு தெரியாது, அல்லது பெருமழையா வந்து சேதம் ஏற்படுத்தணுமானு தெரியாது. அவ்வாறு ஒரு மழை கிடைச்சும் கிணத்துல போதுமான அளவு நீர் இருந்தும் அதை இறைச்சி பயிர்களுக்கு பாய்ச்சறதுக்கு மின்சாரம் தடையில்லாம கிடைக்குமா அப்படின்றது கிடையாது. மின்சாரம் தடையில்லாம வந்தாலும் வேலையாட்கள் கிடைப்பாங்களா, அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. ஒவ்வொரு வேலையாலும் வந்து விளைச்சல் நன்றாக உழைஞ்சாலும் உரிய விலை கிடைக்குமா அப்படின்றதும் உத்தரவாதம் இல்லை. இந்த மாதிரி எந்த விதத்திலும் என்ன நிகழும் தெரியாமல் தலைமுறை தலைமையாக விவசாயம் செய்யும் உழவர்களை வாழ வைப்பது நம்பிக்கை மட்டும்தான், அதுதான் உண்மை. அதே போலத்தான் அலைமோதும் கடல்ல மீன் பிடிக்க செல்லும் மீனவனுடைய வாழ்க்கையும். இயற்கையை எதிர்த்து போராடும் இவர்களிடமிருந்து நம்பிக்கையை நம்ம கத்துக்கணும். சிறு தோல்விகளும் அதனால் உண்டாகும் அவமானங்களும் மனக்காயங்களை ஏற்படுத்தாது. விழாமல் இருப்பதல்ல வெற்றி, விழும்போதெல்லாம் எழுவதுதான் வெற்றி. விழும்போதெல்லாம் அழ வைக்காமல் எழ வைக்கும் நம்பிக்கை மட்டுமே நம்மிடம் இருந்துவிட்டால் அதை யாராலும் வீழ்த்த முடியாது. நம்பிக்கை என்ற நார் மட்டும் நம் கையில் இருந்துச்சுன்னா உதிர்ந்த பூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும். கழுத்து மாலையாகவும் தனக்கு அது தன்னைத்தானே சூட்டிக்கொள்ளும் என்கின்றார் கவிஞர் மேத்தா. எந்த நிலையிலையும் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து போராடும் வாழ்க்கையில்தான் வெற்றிகள் வந்து குவியும். மனவெளியில் நம்பிக்கையை பயிர் வளர்க்க விரும்பினீங்கன்னா சந்திக்கும் மனிதர்களை நம்பிக்கை ஊட்டும் விதத்துல பேசணும், நம்மளும் பேசணும். மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் மகிழ்ச்சியான செய்திகளை பகிர்ந்துக்கணும். துக்கத்தை பகிர்ந்து கொள்வார்கள் ஒருபொழுதும் மகிழ்ச்சியின் வாசலை தொடுவதில்லை. எல்லோருடைய வாழ்விலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இரவும் பகலும் எவ்வாறு நிகழ்கிறதோ அது போலதான் இன்பம் கொடுக்கும் நிகழ்வுகளும் துன்பம் கொடுக்கும் நிகழ்வுகளும் தொடர்ந்து வாழ்க்கையில நடந்து கொண்டேதான் இருக்கும். இன்பம் வருவது போது துள்ளி குதிப்பதும் துன்பம் வரும்பொழுது தோண்டு போகவும் கூடாது. இன்பமான சூழ்நிலையிலும் துன்பமான சூழ்நிலையிலும் மனதை சமநிலையில வச்சு நம்பிக்கையை மட்டுமே சுவாசிச்சா வெற்றியின் தோல்விகள் எதுவும் நிகழாது, அதனுடைய பாதிப்பு எதுவும் இருக்காது. வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் என்பதை உணர்ந்து வாழ்க்கை பயணத்தின் நம்பிக்கையை எரிபொருளாக ஊத்தி லட்சியத்தின் திசை நோக்கி செல்பவர்களுக்கு வெற்றி தேவதை வெற்றி திலகம் அடைகிறாள் என்பது உண்மைதான்.
கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
உனது இமைகளும் உனது கனவுகள் மட்டும் எனது எனது இருவிழி உனது இமைகளும் உனது கனவுகள் மட்டும் எனது எனது நாட்கள் நீளுது தண்டனை நான் இங்கே வாழ்வதும் ஒரே ஞாபகம் இருவிழி உனது இமைகளும் உனது கனவுகள் மட்டும் எனது எனது நாட்கள் நீளுது
தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு படித்ததில் பிடித்தது. நம் அன்றாடம் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் ஒரு சொல் பிஸி. இந்த சொல் நம்மை அறியாமலேயே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகி விட்டது என்று கூட சொல்லலாம். நேற்றுக்கு நான் போன் பண்ணீங்க, நீங்க எடுக்கல அப்படியாங்க, ரொம்ப பிஸியா இருந்தீங்க. ஆமா, போன வாரம் உங்க நண்பரோட பையன் கல்யாணத்துக்கு வரலையே, ஏங்க சரியான பிஸிங்க. தமிழ்ச்சங்க ஃபங்க்ஷன் சூப்பரா நடந்ததுங்க, ஏன் வரல நீங்க? சாட்டர்டே சரியான பிஸியாகி போயிடுச்சுங்க. இப்படி பிஸி என்ற வார்த்தை நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகி விட்டது என்றே சொல்லலாம். பிஸி என்ற வார்த்தையில் மூழ்கி வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. தினமும் காலையில் எழுந்து வேலைக்கு போகிறோம், இரவு வீட்டிற்கு திரும்புகிறோம், சாப்பிட்டு விட்டு தூங்குகிறோம், மறுநாளும் அதே தொடர்கிறது. இந்த சுழலில் சிக்கிக்கொண்டு நாம் உண்மையில் முன்னேறுகிறோமா அல்லது வெறுமனே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்மில் பலருக்கு இந்த கேள்வியே தோன்றுவதில்லை, ஏனென்றால் நாம் பிஸி என்ற வார்த்தையில் மூழ்கிவிட்டோம். பிஸி என்பது வெற்றியின் அடையாளமா? நம் சமூகத்தில் ஒரு தவறான நம்பிக்கை வேரூன்றி இருக்கிறது. எவர் அதிகமாக கஷ்டப்படுகிறார்களோ, எவர் அதிகமாக உழைக்கிறார்களோ அவர்தான் வெற்றியாளர் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், கஷ்டப்படுவது மட்டும் போதாது, சரியான திசையில் கஷ்டப்படுவதுதான் வெற்றி. தவறான வழியில் வேகமாக ஓடினால் தவறான இடத்தில் வேகமாக சேருவோம் என்பதுதான் யதார்த்தம். நம்மை எத்தனை பேர் 10-15 வருடமாக உழைத்தும் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் தவிக்கிறோம்? காரணம் ஒன்றே ஒன்றுதான், மேம்படுவதற்கு நேரம் ஒதுக்காமை. நாம் செய்யும் சில பெரிய தவறுகள். முயற்சியை மட்டுமே நம்புகிறோம், திறனை வளர்க்க மறுக்கிறோம். உழைப்பு அவசியம், ஆனால் உழைப்புடன் திறமையும் சேர்ந்தாதான் வெற்றி நிரந்தரமாகும். ஒரு தச்சன் கையால் மட்டும் மரம் வெட்டலாம், ஆனால் கோடாரியை கூர்மைப்படுத்தி கொண்டால்தான் அதே வேலையை பாதி நேரத்தில் செய்யலாம். நம் திறனே நம் கோடாரி, அதை தினமும் கூர்மைப்படுத்துவோம். நேரமில்லை என்ற புதியதை கற்க மறுக்கிறோம். உண்மையில் நேரமில்லை என்பது பொய். நம் எல்லோருக்கும் 24 மணி நேரம் பொதுவானவை, ஆனால் சிலர் அதே 24 மணி நேரத்தில் படிக்கிறார்கள், வளர்கிறார்கள், மாறுகிறார்கள். தினமும் வெறும் 30 நிமிடம் ஒரு புதிய திறன் கற்றுக்கொண்டால் போதுமானது. இது வாழ்க்கையை மாற்றும் முதலீடு. நாம் செய்வது சரிதான் என்று தவறான கருத்தில் நிற்கிறோம். இன்றைய உலகம் தினமும் மாறுகிறது. நேற்று புதிதாக இருந்தது இன்று பழமையாகி விடுகிறது. யாரோ ஒருவர் புதிய வழி சொல்லும் போது, இதுவா, இதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே என்று ஏற்க மறுக்கிறோம். இந்த ஈகோதான் வளர்ச்சியின் மிகப்பெரிய எதிரி. மாறுவதை பலவீனம் என்று நினைக்காமல், மாறுவதே மனிதனின் மிகப்பெரிய பலம். இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த முன்னேற்றம் கூடுதல் சுமை என்று நினைக்கிறோம். ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறோம், ஆனால் ஆய்வு செய்வதில்லை. அவன் என்னை விட அதிர்ஷ்டசாலி, அவளுக்கு வாய்ப்பு கிடைத்தது, எனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன வித்தியாசமாக செய்கிறார்கள் என்று கற்றுக்கொள்வதில்லை. மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுகிறோம், அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள தவறுகிறோம் என்பதுதான் உண்மை. கம்ஃபர்ட் சோன் என்கின்ற அந்த பாதுகாப்பு வளையத்திலிருந்து விடுபட மறுக்கிறோம். பழக்கமான வழி எப்போதும் பாதுகாப்பானவைதான், ஆனால் அந்த பாதுகாப்பு நம்மை ஒரே இடத்தில் நிறுத்திவிடும். வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் டிஸ்கம்ஃபர்ட் என்ற அந்த அசௌகரியத்தை தோழன் தோழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வழியில் யூடியூப் மூலமாகவோ, ஃபேஸ்புக் மூலமாகவோ, அல்லது புத்தகம் படிப்பதன் மூலமாகவோ திறனை வளர்த்து கொள்ளலாம். நம் பலவீனங்களை எழுதி எங்கே தடுமாறுகிறோம் என்று தெரிந்தால்தான் அதை சரி செய்ய முடியும். தன்னை அறிவதே முதல் படி. நம்மை விட சிறந்தவர்களிடம் பேச வேண்டும், பழக வேண்டும், அவர்களிடம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கும். வள்ளுவர் இப்படி சொல்கிறார், கற்க கசடர கற்பவே, கற்றபின் நிற்க அதற்கு தக என்று. கற்றதை வாழ்க்கையில் நிறுத்து அப்போதுதான் கல்வி பயனுள்ளதாகும் என்கிறார். நம் வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கிறது. பிஸி என்று சொல்லி வாய்ப்புகளை தள்ளி வைக்காமல், நாளை என்று காத்திருக்காமல், இன்று இப்போதே ஒரு சிறிய மாற்றத்தை தொடங்குவோம். அந்த ஒரு முடிவுதான் நம் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையும். நன்றி.
அறையில ஒளி இல்ல, மின்சார விசிறியும் சுழலிட்டு இருக்கு, இருந்தாலும் கொசு வந்து நம்மள எப்படி கடிக்குது? இதற்கு விஞ்ஞான ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறதுதான், உண்மையில கொசுக்களிடம் ஒரு 5 அபாரமான சக்திகள் இருக்கான். கொசு ஒரு சிறிய உயிர் மட்டுமல்ல, அது ஒரு உயிரியல் ட்ரோன். அதோட 5 உணரிகள் அதாவது சென்சார்கள் இருக்கு. இதை பயன்படுத்தி நம்ம கடிக்க வருது அப்படின்னு ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறது. பெண் கொசுக்களே கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சது, ஏன்னா அதுதான் முட்டையிட புரோட்டீன்கள் அவசியம் அப்படின்றதுனால அது ரத்தத்தை உறிஞ்சது. உறங்கும் பொழுது நம்மளுடைய மூச்சு வெளிவருது இல்லைங்களா, அப்போது கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது. அந்த இதை வந்து கொசுக்கள் 50 மீட்டர் தூரத்துல இருந்து உணருது. அதனுடைய மேல் தோல்ல உள்ள ஒரு ஆண்டனா அந்த உணர்வு கொம்பு போன்ற உறுப்புல ஆயிரக்கணக்கான வேதி உணர்வு பொருட்களை கண்டுபிடிக்கின்ற ஒரு பொறிகள் இருக்கு. இது கரிமல வாயுனுடைய மூலக்கூறு மோதியதுமே கொசுவை எச்சரிக்கை செய்யுது. அடுத்தது கொசு நம்ம அருகில வந்ததுன்னு உடல் வெப்பத்தையும் அந்த ஆண்டனா காப்பி கொடுக்குது. 0.05 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் உணர்வு மாற்றல் அந்த வெப்ப உணர்விலுக்கு இருக்கான். அது வெப்பத்தை படமாக்கும் தொழில்நுட்பத்தையும் கொண்டிருக்கு. அதாவது இந்த கொசுக்களுடைய முகத்துல பலவிதமான நுண்ணிய லென்ஸ்கள் கண்ணாடி போன்ற இருக்குது. அது பல்வேறு நிறங்களை உணர்வதோட நாம நகர்றதையும் காட்டி கொடுக்குது. 5 மீட்டர் முதல் 10 மீட்டர் வரை இந்த ஆற்றல் செயல்படுது. ஈரப்பசையும் வேர்வையும் கொசுக்கள் இந்த உணரிகள் மூலமாகவே புரிஞ்சுக்குது. வெளியே அதாவது வெயில்ல வேர்வை ஓடியும் பொழுது அந்த ஈரப்பசையில அமோனியா லாசிக் ஆசிட் உமிழ்கிறது. கொசுக்கள் இதை உணர்ந்து அத அந்த உணர்வுகள் கொசுக்களுக்கு தெரிவிக்குது. கொசுக்களுக்கு சில இரத்த பிரிவுகள் அதிகம் இருக்கும் சக்தி உண்டு. இது ஒரு வேப்பல் தர செய்தியாகும். பொதுவாக ஓ பிரிவு வகை அதிக பிரியத்துடன் கொசுக்கள் உறிஞ்சும். ஏ பிரிவு வகையான இரத்தங்களை குறைவான அளவே ஏற்கிறது. உடல்ல இருந்து வெளியேறும் கதிர்கள் மற்றும் சமயங்களை கொண்டு கொசுக்களிடமுள்ள உணரிகள் நாம் எந்த வகை இரத்த பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சு கொசுக்களுக்கு தெரிவிக்குதான். அடுத்த முறை நம்ம கொசுக்கள் கடிக்கும் பொழுது இவை அந்த 5 அறிவியல் சக்திகளை கொண்டே நம்ம தேடி வருது அப்படின்னு நினைச்சுக்கோங்க.
மகள் மடி மீது நான் தூங்கவோ, மாமர இலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ.
ராத்திரி பகலாக ஒரு போதும் விலகாமல் ராஜனை கையேந்தி தாளாட்டவோ.
நாளும் ராகும் தாளம் சே
மாதுளம் கனியாட மலராட கொடியாட மாதுதம் உறவாடும் கலை என்னவோ.
வாலிபம் தடுமாற ஒரு போதை தலைக்கேற வார்த்தையில் விளங்காத சுவையல்லவோ தேகம் யாவும் கீதம் பாடும்
நிம்மதிக்கான வழிகள் மூன்று. அதிகம் யோசிக்க கூடாது, அதிகம் நேசிக்க கூடாது, அதிகம் எதிர்பார்க்க கூடாது. எல்லோருடைய வழியையும் புரிந்து கொள்ள தேவையில்லை. எதிலும் அதிக எதிர்பார்ப்பு வைக்காமல் இருந்தாலே அதுவே நிம்மதிதான். மனநிலையெல்லாம் பணநிலையை பொறுத்தே இருக்கிறது. சம்பாதிப்பது சொத்து இல்லை, அனுபவிப்பதுதான் சொத்து. சிரிப்பதே எல்லா சூழ்நிலைகளுக்கும் சிறந்த எதிர்வினை. நீங்கள் சிரிக்க தொடங்கும் பொழுது குணமடைய தொடங்குகிறீர்கள் என்னும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை அழகுபடுத்திய அன்பு சகோதரி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். அதுவரை அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம் உந்தன் வீரல் தொடும் இடங்களில் பொன்னும் இன்னும்